இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்லுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19 அதிகாரம் 2 வசனம்.
ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல.
கால்
துரிதமானவன்
தப்பி நடக்கிறான் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கர்த்தர் சொல்றாரு அது நல்லதல்ல. தேவன் நல்லதுங்கிறார். நல்லதல்லன்னு சொல்ல போன வாரம் நல்லதுன்னு பார்த்தோம் இல்லையா, கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைகள். ஆனால் இங்கே நல்லதல்ல அப்படிங்கிறார். என்ன நல்லதல்ல? ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அறிவு என்று எடுத்துக்கொண்டால் நம்ம எல்லாருமே பிரெயின் மூளையைதான் யோசிப்போம் இல்லையா. ஏதாவது ஒருத்தர் அறிவீனமாய் ஒருத்தங்க ஒரு காரியம் செய்யறாங்கன்னா உனக்கு மூளை இருக்குதா அப்படின்னு, உனக்கு மூளை இருக்குதா, நம்ம தலையில மூளை இருக்குதா அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்போ நமக்கு வந்து அறிவு என்பது வார்த்தைக்கு நம்ம என்னைக்குமே பிரெயினை தான் நம்ம மீன் பண்றோம். சயின்டிபிக்கா அது உண்மை, மெடிக்கலா பார்க்கும்போது அது உண்மை. நம்முடைய உலகத்திலே நமக்கு அறிவு என்பது அது மூளையை சார்ந்தது. ஒருவன் அடிவாரியா இருக்கிறான் என்றால் அது அவனுடைய மூளை அவன் யூஸ் பண்றான்னு அர்த்தம். ஐன்ஸ்டீன் என்கிறதான சயின்டிஸ்ட் தான் உலகத்திலே அதிகமான விதத்தில் அறிவை யூஸ் பண்ணாராம். அவர் யூஸ் பண்ண அறிவுடைய அளவு 6% யூஸ் பண்ணாராம். மனுஷ மூளையிலிருந்து 6% யூஸ் பண்ணாராம். 6% யூஸ் பண்ணவரே தி கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் சொல்ற அளவுக்கு அவர் பெரிய ஆளு. அப்ப நம்ம எல்லாம் எத்தனை பெர்சன்ட் யூஸ் பண்றோன்றது நம்மளும் யோசிக்க வேண்டியதுதான். அப்ப பார்க்கும்பொழுது இந்த மூளை என்பது அறிவு அதற்குள் அடக்கி இருக்கிறது. எத்தனையோ காரியங்களை நம்ம அதுல ஸ்டோர் பண்றோம், படிக்கிறோம், லாங்குவேஜ் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், பல லாங்குவேஜஸ் பேசுறாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நம்மளுடைய ப்ரொஃபஷன்ல நம்ம சிறந்தவர்களா இருப்பதற்கான காரியத்தை எல்லாம் இந்த மூளையில நம்ம ஸ்டோர் பண்றோம். ஆனால் ஆண்டவர் இங்க பேசுறது மூளையில் அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்லன்னு சொல்லல. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல அப்படின்றார். ஆண்டவர் பேசுறது அடுத்த லெவல் பேசுறார். இன்னைக்கு இதை நீங்க நினைச்சு பார்க்கும் பொழுது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீ மூளையில அறிவில்லாமல் இருந்தா கூட பரவாயில்ல. உன்னை எல்லாரும் நீ ஒரு முட்டாள்னு சொன்னாலும் பரவாயில்ல. உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டாலும் பரவாயில்ல. உனக்கு மூளை இருக்கான்னு கேட்டாலும் பரவாயில்ல. அது தப்பே கிடையாது, கேட்கணும். ஆனால் ஆத்மாவில உனக்கு அறிவு இருக்கான்னு யாரும் கேட்டக்கூடாது. ஆத்மாவில அறிவு இருக்க வேண்டும். ஆமென். உங்க மூளை அறிவு மந்தமா இருந்தாலும் பரவாயில்ல, மூளை அறிவு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு 4 பேர் உங்களை பார்த்து உனக்கு மூளையில் அறிவு இருக்கான்னு கேட்டாலும் பரவாயில்ல, அது பரவாயில்ல சொல்லிட்டு போட்டோம். ஆனால் உங்கள் ஆத்மாவிலே அறிவு கண்டிப்பா இருக்கணும். ஆத்மாவில் அறிவு அப்படின்னா என்ன? 7th sense. உலகத்தில் இருக்கிற பறவைகள் மிருகங்கள் இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது 5 அறிவுள்ளவைகள். அவைகளுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை நடத்துகிறது. ஒரு நாய் இருக்குது வீட்டில் வளர்க்குற, ஒரு பூனை இருக்குது, அதற்கான உணவை கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு தட்டு வச்சிருப்பாங்க போடுவாங்க. அந்த தட்டு கழுவி சுத்தமாக போட்டாங்களா அது பார்க்காது இல்லையா. நம்ம சாப்பாடு சாப்பிடும் போது பிளேட் நல்லா கழுவி சுத்தமா இருக்கான்னு பார்த்து சாப்பாடு போடுறோம். ஆனா நம்ம வீட்டில் இருக்கிற நாயோ ஒரு பூனையோ அதுக்கு நீங்க ஒரு ஏதோ கொடுத்தீங்கன்னா, நீங்க போடுற தட்டு கழுவி வச்சிருக்கீங்களா, அதை சாப்பிட கழுவி போட்டீங்களான்னு அது பார்க்காது. தரையில போட்டாலும் என்ன செய்யும்? சாப்பிடுறோம். அதற்கு 5 அறிவு. 6 அறிவுள்ள மனுஷன் என்ன செய்கிறான்? எது நல்லது எது கெட்டது அதை பார்க்கறான். ஒரு பொருள் பார்க்கறான், அதுல ஈ மொய்க்குதா வேண்டாம், அது சுத்தம் இல்லாமல் சமைக்கப்படுகிறதா வேண்டாம். அப்ப அதை வந்து என்ன செய்யணும்? 6 அறிவுள்ள மனுஷன் அடுத்த லெவலுக்கு போறான். எது நல்லது எது கெட்டது எது சுத்தமானது, எது சுத்தமில்லாதது, எது ஏற்றது, எது ஏற்றுக்கொள்ளக்கூடாதது, இதை பார்க்கிறான். இது ஆரியாதி உள்ள மனுஷன். ஆனால் இங்கே கர்த்தர் அதை தாண்டி பேசுறார். உன் மூளையில் உனக்கு ஆறு அறிவு இருக்கிறது, ஆனால் ஏழாவது ஒரு அறிவு, செவன்த் சென்ஸ் நான் உனக்கு தரேன். அது எங்க இருக்குது? மூளையில் இல்ல, ஆத்மாவில் இருக்கிறது. ஆத்மாவில் இருக்கு. நம்முடைய ஆண்டவர் என்னைக்குமே பூரணர், எதையுமே அவர் அறவுறைய செய்ய மாட்டார். பிரசங்கி 7:29 சொல்லுகிறது, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டார்கள். மனுஷனை கர்த்தர் படைக்கும் பொழுது எந்த ஒரு குறைவில்லாமல் பெர்ஃபெக்டா படைச்சார். 100% பெர்ஃபெக்ட். தான் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளையும் மனுஷனுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தி அவனை தைரியமா பேர வைக்க சொன்னார். ஏன்னா மிஸ்டேக் பண்ண மாட்டான் அவருக்கு தெரியும். ஏன்னா தன்னை போலவே தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி மனுஷனை படைத்திருந்தார். தன்னை போலவே தனக்கு ஈக்குவலா படைச்சிருந்தார். ஆகையினாலே அவனுடைய ஞானம் தேவ ஞானத்துக்கு ஈக்குவலா இருந்துச்சு. அவனுடைய அறிவு தேவனுடைய அறிவுக்கு ஈக்குவலா இருந்துச்சு. அவனுடைய சிந்தனை தேவனுடைய சிந்தனைக்கு ஈக்குவலா இருந்துச்சு. அதனாலதான் தான் என்ன சிந்தனையோடு ஒரு காரியத்தை சிருஷ்டித்தாரோ அதற்கு மாற்று கருத்தாய் வேறு விதமாய் அவன் பெயர் வைத்து விட மாட்டான் என்று அவருக்கு நல்லா தெரியும். தன்னை போலவே சிந்திக்கிறவன் தான் என்ன பெயர் வைக்கணும் நினைக்கிறாரோ அதே பெயரை அவனால் வைக்க முடியும் என்று அவருக்கு தெரியும். அதனாலதான் கர்த்தர் அவரை நம்பி எல்லாவற்றையும் அவனுக்கு முன்பாக அனுப்பி பெயர் வைக்க வச்சார். மனுஷனுக்கு தேவன் படைத்த பொழுது அவனுக்கு ஏழு அறிவை கொடுத்தார். ஏழாம் அறிவு, ஏழு அறிவை கொடுத்தார். அந்த ஏழு அறிவுள்ள மனுஷன் பாவம் செய்த பொழுது ஒரு அறிவை இழந்துட்டான். புரியுதுங்களா? ஒரு அறிவை இழந்துட்டான். ஆறு அறிவுள்ள மனுஷனாய் மாறிட்டான். ஆனால் அந்த ஏழாம் அறிவு அது இருக்குது. ஏழாம் அறிவு இருக்குது. நேற்று இந்த செய்தியை நான் எழுதிட்டு இருந்தேன். என் வீட்டில் கேட்டேன், என்ன செய்தி? நான் சொன்ன ஏழாம் அறிவு அப்படின்னு. ஏழாம் அறிவு அப்படின்னு எங்கேயோ இந்த டைட்டில் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு. அடனே அது ஒரு சினிமா படத்தோட பேர் அப்படின்னு. ஏழாம் அறிவு. இந்த ஏழாம் அறிவை குறித்து பேசுகிறதற்கு தகுதி உள்ளவங்க அவங்க இல்ல, நம்ம தான். ஆமென். ஏழாம் அறிவுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஏழாம் அறிவு என்பது உலகத்து மனுஷனுக்கு இல்ல, தேவ பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்டது. ஆமென். தேவ பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்டது. அதைத்தான் இங்க கர்த்தர் பேசுறார். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்மாவிலே ஒரு அறிவு. இந்த அறிவு தான் நம்மை ஆவிக்குரியவர்களாய் நடத்துகிறது. இந்த அறிவு தான் தேவனுக்கு ஏற்றவர்களாய் நம்மை நடத்துகிறது. இந்த அறிவு தான் நம்மை பரலோகத்துக்குரியவர்களாய் நம்மை மாற்றுகிறது. இந்த அறிவு தான் நம்மை தேவனோடு நடக்கும்படி செய்கிறது. இந்த ஆத்மாவிலே அறிவில்லாத ஒரு மனுஷன் தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனுஷர்கள். அப்ப இந்த ஏழாம் அறிவு எப்படி போச்சு அப்படின்றத கேட்டீங்கன்னா அதுக்கு நாம் வேதத்திலிருந்து விளக்கத்தை கொடுக்க முடியும். வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதுற நிருபம் 2 முதல் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2 முதல் வசனம்.
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும்,
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும்
மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார்.
மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். மனுஷனை கர்த்தர் உண்டாக்கும் பொழுது ஏழு என்பது பரிபூரணத்தை குறிக்கும். அதனாலதான் கர்த்தர் ஏழு அறிவோடு படைச்சார். புரியுதுலா? ஏழு அறிவோடு தான் படைச்சார், ஆறு அறிவோடு படைக்கல. பரிபூரணமாய் படைத்தார், ஏழு அறிவோடு படைத்தார். ஆனால் இந்த ஆதாமும் ஏவாளும் கர்த்தரை விட்டு விலகி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த பொழுது கர்த்தர் கொடுத்த ஏழாவது அறிவை, அதாவது தெய்வீக ஞானம் என்கிற அந்த அறிவை இழந்து போனார்கள். ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவு அவர்களுக்கு துண்டிக்கப்பட்ட போது ஆண்டவர் கொடுத்த அந்த ஆவிக்குரிய ஞானம், அந்த ஆவிக்குரிய அறிவை இழந்து போனாங்க. அதன் பிறகு மனு குலமே ஆறு அறிவுள்ளதாக மாற்றப்பட்டது. ஆறு அறிவுள்ள மனுஷன் உலகத்தில் எவ்வளவு தலை சிறந்த ஞானி ஆனாலும் சரி, அவனுக்கு ஆறு அறிவு தான். இன்னைக்கு உலகத்துல பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம், எத்தனையோ இன்வென்ஷன்ஸ் அவங்க மூலமா வந்திருக்கலாம், எத்தனையோ காரியத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம், பெரிய லெவல்ல இருக்கலாம், உலகமே ஞானின்னு போத்தலாம். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஆறு அறிவு தான். ஏன் ஆறு அறிவுன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் சிந்திக்கிறது, அவர்கள் செயல்படுகிறது, அவர்கள் உண்டாக்கினது, அவர்கள் படைக்கிறது, அவர்கள் செய்த ஆராய்ச்சிகள் எல்லாமே இந்த உலகத்தோடு முடிவடைகிற விஷயங்கள். புரிதுங்களா? அதை வைத்துக் கொண்டு யாரும் பரலோகம் போக முடியாது. எத்தனையோ கோளங்களுக்கு ராக்கெட் விடலாம், என்னவென்ன செய்யலாம் இல்லையா? மார்ஸ்ல எது இருக்கலாம், அங்க போய் மனுஷன் இருக்க முடியுமா, ஆராய்ச்சி பண்ணலாம், இருக்கலாம், சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அதை வச்சுட்டு பரலோகத்துக்கு போக முடியாது. இவைகள் எல்லாமே, இந்த படைப்புகள், இந்த ஞானம் எல்லாமே ஒரு லெவலுக்கு உட்பட்டது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஏழாவது அறிவு என்ன சொல்லுது? நீ மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்கு நீ ஆயத்தமாக என்று சொல்லுகிறது. அதுதான் ஏழாம் அறிவு. எவ்வளவு பெரிய ஒரு ஞானியாக இருந்தாலும் அவர்கள் மரணத்துக்கு உட்பட்ட லெவலில் தான் அவங்க திங்க் பண்றாங்க, அந்த லெவல்லையே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து மரணத்துக்கு பிறகு இருக்கிற ஒரு வாழ்க்கை யோசிக்கிறோம், அதற்கு பிறகு இருக்கிற ஒரு காரியத்தை திங்க் பண்றோம், அதற்கு பிறகு இருக்கிற ஒரு காரியத்திற்காக செயல்படுகிறோம். காணப்படாத ஒன்றை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம உண்மையாய் கண்டுபிடித்து விட்டோம். கண்களிலே புலப்படாது, காதுகளிலே கேட்கப்படாது, மறைந்திருக்கிற ஒரு காரியம், ஒரு ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்கிறது, அது உண்மையானது. அந்த ஆவிக்குரிய உலகத்திற்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ஏழாம் அறிவில் நடக்கிற காரியம். அப்ப மனுஷன் பாவம் செய்த போது அதை இழந்து போனான். ஆனால் பாவத்திலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே நம்ம ரிவைவ் ஆகிட்டோம். ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்தார். ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்ட பொழுது இழந்து போன அந்த ஏழாவது அறிவு மறுபடியும் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆமென். இழந்து போன அந்த ஏழாம் அறிவு தேவ பிள்ளைகளுக்கு திரும்பவும் கொடுக்கப்படுகிறது. ஆதாம் இழந்ததை இயேசு கிறிஸ்து மீட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆதாம் இழந்ததை இயேசு கிறிஸ்து மீட்டு தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு அந்த ஏழாவது அறிவை கொடுக்கிறார். இதை நீங்கள் வேதத்தில், நீங்கள் சுவிசேஷத்தில் மட்டுமல்ல, நிருபத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் பார்க்க முடியும். ஹோல் பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் அறிவு இருக்குது. ஆனால் நிறைய பேர் அதை நம்ம சைட்ல பார்க்கறது இல்லை. இந்த சப்ஜெக்டை கத்தர் எனக்கு 2 மாதத்துக்கு முன்பதாகவே இது எனக்கு ஒரு சின்ன விதையை போட்டார். விக்கி பிரதர் வீட்டில் ஒரு நாள் மீட்டிங் போயிருந்த பொழுது நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணல, திடீர்னு அப்படி போயிட்டேன். அன்னைக்கு அங்க உட்கார்ந்துருக்கும் போது சடன் ஒரு விதையை போட்டார். அது அங்க ஒரு சின்ன அந்த விதை மட்டும் அப்படி போட்டார். அன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனே நான் ஜெபிக்கும் பொழுது கத்தர் என்னோட நிறைய பேச ஆரம்பித்தார். அப்பதான் தெரிஞ்சது இது சபைக்கு கத்தர் சொல்ல வைக்க நினைக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தியை கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாலிருந்தே கத்தர் கிட்ட பேசிட்டே இருக்கிறார். கிராஜுவலா அதை அப்படியே உருவாக்கி தான் இன்னைக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். வேதம் முழுவதை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்குது இந்த ஏழாம் அறிவை குறித்து. அதை எனக்கு எப்படி 1 மணி நேரத்தில் பேசுறது முடியாது. இதை பல மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு இதுல விஷயங்கள் அதிகமா இருக்குது. ஹோல் பைபிள் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இருக்குது, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில ஃபுல்லா இருக்குது, நிருபங்கள்ல பார்த்தா இருக்குது, எல்லா இடத்துலயும் அந்த அறிவு இருக்குது. இப்ப உங்களுக்கு சபைக்கு அது அவசியம் என்பதை உணர்த்துவதற்காக உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 9, 10, 11 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். கொலோசெயருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 9, 10, 11
இது நிமித்தம்
நாங்கள் அதை கேட்ட நாள் முதல்
உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து
தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து
கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும்
சந்த
சந்தோஷத்தோட கூடிய
எல்லா
பொறுமையும்
நீடிய
சாந்தமும் உண்டாவதற்கு
மகிமையான
அவருடைய வல்லமையின்படி
எல்லா
வல்லமையாலும்
பலப்படுத்தப்படவும்
உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம்
இது ஒரு ஜபம். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் போய் ஸ்தாபித்த சபைகளுக்கு பின்பு அவர் ஜெபிக்கிறது வழக்கம். அவர் ஜெபித்த எல்லா ஜபத்தையும் பைபிள் அவர் எழுதுறது கிடையாது. சிலதெல்லாம் அந்தந்த சபைகளில் இருக்கிற ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி ஜெபிப்பார். சில சபைகளிலே பாவம் பெருசா இருக்கும், சில சபைகளிலே மறுபடியும் அவர்கள் பாவத்துக்கு திரும்பி இருப்பாங்க, சிலர் பாரம்பரியத்துக்கு திரும்பி இருப்பாங்க, சிலர் நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பி இருப்பாங்க. இப்படி சில பிரச்சனைகள் சில சபைகளிலே ஒருமனம் கிட்ட இருக்கும், ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து அந்த சபைகளுக்கு ஜபிப்பார், அதை அப்படியே ஒரு மறைமுகம் எழுதிட்டு போயிடுவார், கண்டிச்சு எழுதிடுவார். ஆனால் சில சபைகளுக்கு அவர் செய்கிற ஜபத்தை அதை அப்படியே எழுதுவார். என்ன சொல்லி உங்களுக்காக நான் ஜபிச்சேன் அந்த பிரேயர் அப்படியே எழுதுவார். மற்ற சபைகளுக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு எழுதிடுவார், இடைவிடாமல் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவார். ஆனா சில சபைகளுக்கு மட்டும் தான் என்ன சொல்லி ஜெபிக்கிறேன் என்பதை வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே எழுதுவார். அதுல பாத்தீங்கன்னா எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் படிக்க வேண்டாம், ரெண்டு ஜபங்கள் இருக்குது. முதல் அதிகாரத்தில் ஒரு ஜபம், மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு ஜபம் இருக்கு. அதே போல இந்த கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலையும் பார்க்கும் பொழுது இந்த முதல் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு ஜபத்தை அவர் எழுதுறார், தான் செய்த ஜபத்தை. ஏன் அதை எழுதுறார்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு குறிப்பிட்ட சபைக்காக மாத்திரம் செய்யப்பட்ட ஜபமா இருந்தால் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் மட்டும் சொல்லியிருப்பாரு, தவிர அந்த ஜபத்தை எழுத மாட்டார். இந்த ஜபங்கள் அன்றைக்கு இருந்த கொலோசே சபைக்கு மட்டும் செய்யப்பட்ட ஜபம் அல்ல, இன்றைக்கு இருக்கிறதான இந்த எழுப்புதல் ஆசீர்வாத சபைக்காகவும் செய்யப்பட்ட ஜபம் தான் இது. புரியுதுங்களா? காலாகாலமாய் தோன்றுகிற சபைகளுக்காக, அந்த சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக, தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய பாரத்தை சுமந்து அவர் ஜெபித்த ஜபம் தான் இது. இது ஒரு சபைக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, காலகாலமாய் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும், சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற வரைக்கும், உலகத்திலே காணப்படுகிற சபைகளுக்காக சொல்லப்படுகிற, அவர்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை தான் இங்கே ஜபமாய் கொண்டு வர்றாரு. என்ன ஜபிக்கிறார் பாத்தீங்கன்னா, ஒரு காரியத்தை ரிப்பீட் பண்ணிட்டே வர்றார் பாருங்க. ஒன்பதாம் வசனத்தில் நான் திருப்பி வாசிக்கிறேன், இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், அதாவது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாத்தையும் நாங்கள் கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு, புரியுதா, அறிவினால் நிரப்பப்படவும். அடுத்தது ரொம்ப முக்கியமான காரியம், சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். அப்போ தேவனை அறிகிற அறிவு, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு, அறிவு ஒரு அறிவை பத்தி பேசுறார் பாருங்க, தேவனை அறிகிற அறிவு, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. இந்த அறிவு வந்தாதான் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ள முடியும். அந்த அறிவு உண்டாகி நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன். இன்றைக்கு இந்த உலகத்திலே கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நான் நடக்க வேண்டும் என்றால் நமக்கு கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு இருக்கணும். புரியுதுல? கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு என்பது வேறு, கர்த்தரை அறிகிற அறிவு என்பது வேறு. கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு என்பது எல்லாருக்குமே கிடைக்கும். பைபிளை சும்மா ஒரு நாலு தடவை படிச்சாலே கர்த்தரை பத்தி புக் எழுதிடலாம் இல்லையா? புக் எழுதிடலாம். கண்ணதாசன் கூட தான் எழுதினார், இயேசு காவியம் எழுதினார். அவர் ரட்சிக்கப்பட்டவர் கிடையாது, ஆனால் பைபிளை படிச்ச மெசேஜர் எழுதினார். இப்படி எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அபிஷேகம் பெற வேண்டிய அவசியம் கிடையாது, எதுவுமே தேவையில்லை. படித்து நமக்கு இருக்கிற அந்த ஆறு அறிவை பயன்படுத்தி அங்க இருக்கிற கண்டென்ட வச்சு நம்ம என்ன செய்யலாம், எழுதிடலாம். நம்முடைய ஞானத்தை யூஸ் பண்ணி எழுதிடலாம், புத்தகங்கள் எழுதலாம். ஆனால் இந்த அறிவு ஒன்றுக்கும் உதவாது. கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு இருக்கும் பொழுதுதான் அதுதான் நம்மை மறுரூபமாக்கும், அதுதான் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நம்மை மாற்றும், அதுதான் கர்த்தருக்கு உகந்தமானவர்களாய் மாற்றும், அதுதான் நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தரை அறிகிற அறிவு, இதுதான் ஏழாம் அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு. இந்த அறிவு உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத நபருக்கு யாருக்குமே கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட படிப்பறிவு இல்லாதவனுக்கு இந்த ஏழாம் அறிவு இருக்கிறது. ஆமென். உலகத்தில் சிறந்த படிப்பாளிக்கு ஆறு அறிவு, ஆனால் ஒன்னே எழுத படிக்க தெரியாத ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு ஏழு அறிவு இருக்குது. செவன்த் சென்ஸ் அவர்கள் அவன்தான் ஆப்ரேட் ஆகும். தேவனை அறிகிற அறிவு, கர்த்தரை குறித்த அறிவு. அதனாலதான் அன்றைக்கு பேதுரு எல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்களா இருந்தாங்க, பேதமை உள்ளவர்களா இருந்தாலும் அவர்கள் பேசின ஞானத்தை கண்டு எல்லாரும் பிரமிச்சாங்க. அதான் ஏழாவது அறிவு. புரியுதா? ஏழாவது அறிவு. இந்த அறிவின் ஞானம் வந்து எல்லாத்தையும் பிரமிக்க வைக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறேன் என்றால் அது ஏழாம் அறிவு. அந்த அறிவு தான் நமக்கு போதிக்கிறது, வேதத்தின் ரகசியங்களை போதிக்கிறது, கர்த்தருடைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. இது சாதாரண மூளையிலிருந்து கொண்டு வர முடியாது. அதுதான் செவன்த் சென்ஸ், கர்த்தர் கொடுக்கிற அறிவு. அதுதான் அந்த வெளிப்பாடு, அதுதான் நம்மை நடத்தும். தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில இந்த அறிவு நமக்கு அவசியம். ஆனால் இப்படிப்பட்ட அறிவு பார்த்தீங்கன்னா உலகத்தாருக்கு அது பைத்தியமா தோணும். ஆனால் இந்த அறிவு நமக்கு விசேஷமா இருக்கும். ஆனால் உலகத்து மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா பைத்தியமா தோணும். நீங்க செய்யற சில காரியங்களை பாத்தீங்கன்னா பைத்தியகாரன் நினைப்பாங்க. என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆறு நாள், வாரத்துல ஆறு நாள் வேலை செய்யறோம், ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு காலையில எழுந்துங்க சர்ச்சுன்னு ஓடுறாங்க, பைத்தியகாரங்க நினைப்பாங்க. எத்தனையோ காரியத்தை நீங்க பிசினஸ்ல பணத்தை போட்டு ராத்திரி பகலதுல இறங்கி எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறான், அதை விட்டுட்டு உட்கார்ந்து ஜபம் கூட்டம் பைபிள் வாசிக்கணும் ஜபம் பண்ணணும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, பைத்தியகாரங்கன்னு. உலகத்து மனுஷனுக்கு இந்த ஏழாவது சென்ஸ் இல்லாததுனால பைத்தியமா தோணும், பைத்தியகாரத்தனமா தோணும். நம்ம செய்யறது எல்லாமே பைத்தியகாரத்தனமா தோணும். நம்மளை பார்த்து நான் சென்ஸ்னு வாங்க இல்ல. ஆனா நம்ம தான் செவன்த் சென்ஸ் உள்ள ஆட்கள் இல்ல. நம்மளை பார்த்து அவங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஆனா நம்ம தான் செவன்த் சென்ஸ் உள்ள ஆட்கள். தேவன் நமக்கு தெய்வீக ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் நமக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம லைஃப்ல இன்ஸ்டன்டா வந்துடும், ஸ்பாட்ல வரும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் வேண்டாதவைகளை விரும்பி கொண்டிருப்பீர்கள். ரட்சிக்கப்பட்ட அந்த உடனே செவன்த் சென்ஸ் ஆபரேட் ஆன ஆரம்பிச்ச உடனே டக்குன்னு நீங்க நல்லதை விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க, கெட்டதை வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நல்லது கெட்டது என்பதை ஆறு அறிவு சொல்லுகிறதை விட ஏழாம் அறிவு தான் கரெக்டா சொல்லும். ஆறு அறிவு வந்து சுத்தம் அசுத்தத்தை சொல்லும், ஏழாவது அறிவு நித்தியம் பரலோகத்தை சொல்லும், பரலோகத்தின் நரகத்தை சொல்லும். எதை செய்தால் அது உன்னை நரகத்தில் கொண்டு போகும்னு சொல்லும், எதை செய்தால் நீ பரலோகத்தில் போ நீ போய் நிப்பேன்னு சொல்லும். இந்த ஏழாவது அறிவு நமக்கு ஆபரேட் ஆக ஆரம்பிச்ச உடனே பரிசுத்தத்தை நாம் தெரிந்து கொள்வோம், பாவத்தை நம்ம வெறுக்க ஆரம்பிப்போம். ஜெபிக்கணும்னு ஒரு தூண்டுதல் வரும், வேதத்தை வாசிக்கணும் ஒரு தூண்டுதல் வரும், கர்த்தரோடு நேரத்தை செலவிடணும்னு ஒரு தூண்டுதல் வரும், கர்த்தருக்காய் வாழணும்னு ஒரு தூண்டுதல் வரும், கர்த்தருக்காகவே நம்முடைய காலம் எல்லாம் நாம் நிற்கணும்னு ஒரு தூண்டுதல் வரும், கர்த்தருக்காய் ஆத்தும் ஆதாயம் செய்யணும்னு ஒரு தூண்டுதல் வரும், கர்த்தருக்காக நாம் எதையாக சாதிக்கணும் ஒரு தூண்டுதல் வரும். அந்த ஏழாவது அறிவு வரும் பொழுது தெய்வீகம் நமக்குள் அப்படியே ஆபரேட் ஆக ஆரம்பிக்கும். மனுஷீகம் தள்ளப்பட்டு தெய்வீகம் தலை தூக்கும். ஆறாவது அறிவு தள்ளப்பட்டு ஏழாவது அறிவு நிமிர்ந்து நிற்கும். அப்படி வாழ்வதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, அப்படி வாழ்வதுதான் மேன்மையான ஒரு வாழ்க்கை. இப்ப இந்த செவன்த் சென்ஸ் எப்படி எல்லாம் செயல்படுதுன்றத நான் உங்களுக்கு சொல்ல, சிலது எப்படி சிலதெல்லாம் பைத்தியகாரமா இருக்கும், தனமா இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா அவர் அப்படி 100% செவன்த் சென்ஸ்லயே ஃபுளோ ஆயிட்டு இருந்தார். அவர் லைஃப் பாத்தீங்கன்னா 100% கம்ப்ளீட்டா செவன்த் சென்ஸ்ல போயிட்டு இருந்தார். அதனாலதான் அவர் செய்யறது எல்லாமே வேத பாதகர்களுக்கு பரிசெயர்களுக்கு முட்டாள்தனமா இருந்துச்சு. அவரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏளனமா பட்டுச்சு. ஒரு சின்ன சில காரியங்கள் அவர் எப்படி அதுல ஃபுளோ ஆகிறாருன்னு காட்டுற பாருங்க. தூக்கா எழுதின சுவிசேஷம் 8:41 வாசிக்கலாம்.
அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீர என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாயிருக்கிறபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி
அவரை வேண்டிக் கொண்டான். இங்கே பார்க்கும் பொழுது ஜப ஆலய தலைவனாகிய யவீரு. இவனுக்கு 12 வயதுள்ள ஒரே குமாரத்தி, அவள் மரணப்படுக்கையில் இருக்கிறாள். அவளுக்கு சுகத்தை பெரும்படி அந்த தகப்பன் வேதனையோடு வந்து நிற்கிறான். அவருடைய பாதத்தில் விழுந்து கெஞ்சி கேட்கிறான். இயேசு கிறிஸ்துவும் அவனை சுகமாக்குறதுக்கு, அந்த மகளை சுகமாக்குவதற்கு வீட்டை விட்டு அந்த பாதையிலிருந்து கிளம்பி போறார். கிளம்பி போகும் பொழுது அவரோடு பெருங்கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்பொழுது 12 வருஷமாய் தன் சரீரத்தில் கொடிய வியாதி கொண்ட உபத்திரவப்படுகிற ஒரு பெண் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாகும் என்று விசுவாசித்து தொடுகிறாள். சுகம் கிடைக்கிறது. அப்பொழுது அவள் தன்னுடைய சாட்சியெல்லாம் சொல்லுகிறாள். அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. அப்பொழுது சீஷர்களே, ஆண்டவரே, திரளான ஜனங்களும் நெருக்கிக் கொண்டிருக்க என்னை தொட்டது யாருன்னு ஏன் கேட்கிறீர்? இல்ல இல்ல, என்னை ஒருவர் தொட்டது உண்டு, எனக்கு இந்த வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் அவர் சொல்றார். சொல்லும் பொழுது அந்த பெண் இனி மறைந்திருக்க முடியாது என்று சொல்லி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து 12 வருடத்தின் நீண்ட சாட்சியை சொல்லுகிறாள். இதெல்லாம் நடக்குது. இந்த காலதாமதம் நடக்கும் பொழுது மரண அவஸ்தையில் இருக்கிறதான அந்த பிள்ளை மரித்து விடுகிறாள். வீட்டிலிருந்து, யவீருவின் வீட்டிலிருந்து ஆட்கள் கிளம்பி வராங்க. 49வது வசனத்தில் வாசிக்கலாம்.
அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து
அவரை நோக்கி
உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார்கள். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார்.
52
அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை
கண்டு
அழாதேயுங்கள்,
அவள் மரித்து போகவில்லை,
நித்திரையாயிருக்கிறாள் என்றார்.
அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வரும்பொழுது இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் உயிர் இருந்துச்சு, கடைசி லெவல் இருந்துச்சு. இந்த பெண் ஒரு சுகத்திற்காக வந்து ஒரு காலதாமதமாகும் பொழுது அங்கே அந்த உயிர் போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து தொடர்ந்து யவீரு வீட்டை நோக்கி நடக்கிறாரு. பெண்ணின் வீட்டு, அந்த யவீரு வீட்டில் ஆட்கள் வந்துட்டாங்க, பிள்ளை இறந்துருச்சு. அந்த நியூஸோடு வராங்க. வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்னால சொல்றாங்க, பிள்ளையை மறித்து விட்டது, இனி போதகரை மறுத்தப்படுத்த வேண்டாம், அவர் விட்டுருங்க, அனுப்பிடுங்க. பிள்ளை எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சப்ப நடந்துருச்சு, பிள்ளை இறந்து போச்சு, போதகரை அப்படியே அனுப்பிடுங்க என்று சொல்றாங்க. உடனே இயேசு கிறிஸ்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிருந்தார், வீட்டுக்கு வரார். ஜனங்களாம் அழுதுட்டுங்க. இயேசு கிறிஸ்து பாக்கிறார், அழுது கொண்டிருக்கிறவங்களை எல்லாம் வெளியேற்றிட்டு தன்னுடைய சீஷர்களிலும் 3 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி பேதுரு யாக்கோபு யோவானை மட்டும் கூட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அங்க ஒரு கூட்டம் இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு பாத்துருக்கிறாங்க. உடனே அவளை பார்த்து சொல்றாரு, அழாதீங்க, பிள்ளை மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் அப்படின்னாரு. அழுதுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு வந்துருச்சு. அப்ப அவன் அழுதது எப்படிப்பட்ட அழுகையா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நேரம் அழுகிறாங்களாம், இவர் சொன்னதை உடனே சிரிக்கிறாங்களாம், நகைச்சாங்களாம். யார பார்த்து? இயேசு கிறிஸ்து பார்த்து நகைக்கிறாங்க, கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. பெரிய போதகர்ன்றாங்க, அப்படி இப்படிங்கிறாங்க. செத்து போயிருக்கிற பிள்ளை பல்ஸ் நின்று போச்சு, பிரீத்திங் நின்று போச்சு, எல்லாம் போயிடுச்சு, உடம்பு சில்லுன்னு ஆகி போச்சு. நம்ம இத்தனை பேர் கத்தி அழுதுட்டு இருக்கிறோம், இந்த கூச்சல் அது எழுதுறீங்க, அப்படியே டெட் பாடி அப்படியே கிடக்குது. இவர் என்ன சொல்றாரு? அழாதீங்க, பிள்ளை சாகல, தூங்கிட்டு இருக்கிறான். பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறான், சாகல, தூங்குறாங்க. என்ன பைத்தியகார மனுஷன் இவரு அப்படின்னு நினைச்சு சிரிச்சாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து அங்க அழுது கொண்டிருக்கிறவங்களுக்கு எல்லாம் பைத்தியகாரனா தோணுச்சவர், கேலி பண்ணி சிரிச்சாங்க. ஆனா அவரோ 7th sense பேசிட்டு இருக்கிறார். அவர் 7th sense பேசிட்டு இருக்கிறாரு. 6th sense இருக்கிறவனுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியல. 6 அறிவு உள்ளவனுக்கு 7ஆம் அறிவு எல்லாம் பைத்தியகார தரமா தோணும். ஆனால் இதுதான் உண்மை. ஆறு அறிவுள்ள மனுஷன் ஏழாவது அறிவுள்ள மனுஷன் புரிஞ்சு கொள்ள முடியாது, ஆனால் ஏழாம் அறிவுள்ள மனுஷன் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளுவான். ஆமென். நீங்க படிச்சு பாருங்க, ஒண்ணு குறைந்த இரண்டாம் அதிகாரம் வீட்டில் படிச்சு பாருங்க, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வான். ஏழாம் அறிவுள்ளவனுக்கு எல்லாம் புரியும், ஆறு அறிவுள்ளவனுக்கு ஒரு லிமிட்டட் ஒரு லெவலுக்கு தான் புரியும், ஏழாம் அறிவு அவனுக்கு புரியவே புரியாது. இயேசு கிறிஸ்து பேசுறத பாருங்க, செவன்த் சென்ஸ்ல பேசுறாரு, பிள்ளை மரிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள். அவங்களுக்கு அது புரியல, சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க, அவரை பார்த்து பரியாசம் பண்ணாங்க. உள்ள போனார், பிள்ளையின் கையை பிடிச்சார், தலித்தாக மீனார், சிறு பெண்ணை எழுந்து உடனே எழுந்து நின்றாள். அவருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே அவர் செவன்த் சென்ஸ்ல தான் ஃபுல்லோ ஆயிட்டு இருந்தாரு, சிக்ஸ்த் சென்ஸ்ல அவர் இல்ல. ஆவிக்குரியவன் என்னைக்குமே சொல்ற, சிக்ஸ்த் சென்ஸ்லயே நீங்க இருப்பீங்களானால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. செவன்த் சென்ஸுக்கு போனோம், ஒரு ஆறு அறிவுள்ள மனுஷனாகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட நீங்க சொல்றதுல அர்த்தமே கிடையாது. புரியுதா? ஒரு ஆவிக்கு ஒரு உலகத்து மனுஷனை போலவே ஒரு சந்தோஷமான காரியம் பார்த்தா சந்தோஷம், துக்கமான காரியம் பார்த்தா துக்கம், நல்லது நடந்தா சந்தோஷம், கெட்டது நடந்தா துக்கம், ஒரு பிரச்சனை வந்தா அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துக்கிறது. இப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் சிக்ஸ்த் சென்ஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. செவன்த் சென்ஸ்க்குள்ள நீங்க இன்னும் போகவே இல்லை, ஆபரேட் ஆகல உங்க லைஃப்ல. அர்த்தம், உலகத்து மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அப்படியே சோர்ந்து போய் உட்கார்றான், ஆனால் ஒரு தேவ பிள்ளை பிரச்சனை வந்தாலும் தேவனை மகிழ்ச்சிப்படுத்தி சந்தோஷத்தோடு நிக்க தெரியும். செவன்த் சென்ஸ்ல நிக்க தெரியணும். ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய காரியங்கள் ஜெயமா இருக்க வேண்டும். நம்முடைய போராட்டங்கள் நம்மை மேற்கொள்ளக்கூடாது, பிரச்சனைகள் பாவங்கள் சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. அதை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் செவன்த் சென்ஸ்ல நம்முடைய மைண்ட் செயல்பட்டு இருக்கணும். அந்த சென்ஸ் செவன்த் சென்ஸா இருக்கிற நம்முடைய வார்த்தைகள் அதுக்கு ஏத்த மாதிரி பேசணும். புரியுதா உங்களுக்கு? அவன் உலகத்து மனுஷன் ஐயோ எல்லாம் போச்சுன்னு சொல்லும் போது நீங்க சொல்லக்கூடாது, எதுவும் போல, என் ஆண்டவர் என் கூட இருக்கிற வரைக்கும் எதை என்ன விட்டு போகாது சொல்ல தெரியணும். புரியுதா? அப்ப இந்த இடத்துல அந்த வீட்டில் அழுதுருந்தவங்க எல்லாம் சிக்ஸ்த் சென்ஸ்ல இருந்தாங்க, ஐயோ பிள்ளை செத்து போச்சேன்னு ஓன்னு அழுதாங்க. ஆனா இவரோ கேஷுவலா போனாரு, பிள்ளை மரிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள். ஆறாவது அறிவின் படி அது கரெக்ட், அந்த பிள்ளை மறிச்சது உண்மை. ஏழாம் அறிவின் படி இதுதான் நிரந்தரமானது. ஆமென். அந்த பிள்ளை மறிச்சது ஆறு அறிவு உள்ளவங்களுக்கு அது கரெக்ட், ஆனா ஏழாம் அறிவு உள்ள இயேசு கிறிஸ்து பேசுறதுதான் நடந்துச்சு கடைசி. எல்லா இடத்துலயும் அப்படிதான் பாருங்க, எடுத்து படிக்க வேண்டாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பதினோராம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிங்க. லாஸ்டர் இது போலதான் வியாதிப்பட்டு மரணத்தோடு போராடிட்டு இருப்பான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் செய்தி அனுப்புவாங்க, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான். இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். நான் கேட்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? சிக்ஸ்த் சென்ஸ் படி பார்த்தா தப்பு, செவன்த் சென்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்ட். அப்ப ஆறாவது அறிவியல் என்ன சொல்லுகிறது? அது பிள்ளை அவன் அந்த லாஸ்டர் மரிப்பான், அதான் உண்மை. லாஸ்டர் மரிச்சானா இல்லையா? மரிச்சான். நாலு நாட்கள் அவன் கலையில் இருந்தானா இல்லையா? இருந்தான். ஆனா இவர் என்ன சொல்றாரு? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல், இந்த வியாதியில மரணம் கிடையாதுன்ட்டாரு. ஆனா மரிச்சது உண்மையா இல்லையா? உண்மை. நாலு நாள் கலையில் இருந்து உண்மையா இல்லையா? உண்மை. ஆனா இவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கு. அவர் தேவனுடைய மகிமை விளங்குகிறதா, அதை மட்டும் தான் அவருக்கு பார்க்க முடிஞ்சது, மரணத்தை அவரால் பார்க்க முடியல. இவங்க இந்த லெவல்ல அந்த மரண லெவல் திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் அவன் உயிர் தேடுதல் லெவல், தேவனை மகிமைப்படுத்துகிறதா அந்த லெவல் அவர் பார்த்துட்டு இருக்கிறார். புரிந்த உங்களுக்கு? செவன்த் சென்ஸ்ல இருக்கிறவன் என்னைக்குமே பிரச்சனையை பார்க்க மாட்டான், பிரச்சனைக்கு பின்னால கிடைக்க போகிற ஒரு மேன்மையை பார்த்துட்டு இருப்பான். ஆறு அறிவு உள்ளவன் பிரச்சனையை பார்த்துட்டு, இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு இருப்பான். ஏன் அழிவு உள்ளவன்? இதுல என் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்பதை பார்த்துட்டு இருப்பான். ஆமென். பைபிள் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா நல்ல தேவ மனுஷன் எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. எனக்கு எதை சொல்றதுன்னு தெரியல, மைண்ட் எனக்கு எக்கச்சக்கமா வருது, எதை சொல்றதுன்னு தெரியல, ஏகப்பட்ட விஷயங்கள் அதுல இருக்கு. கர்த்தர் நம்மை ஏழாவது லெவல வச்சிருக்கிறாரு. நாம என்னைக்குமே பிரச்சனையை பார்த்ததுல மூழ்கி போக கூடாது. இந்த பிரச்சனை எனக்கு நல்லதுக்காக கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், இந்த போராட்டம் எனக்கு நல்லதுக்காக அனுமதிச்சிருக்கிறார், இதை எதுல ஏதோ ஒரு மேன்மையை கர்த்தர் செய்ய போறாரு. அடுத்து இதுக்கு ஒரு காரியம், இதுக்கு பின்னால ஒண்ணு இருக்குது. இன்னைக்கு ஒரு பிரச்சனையா, இது எனக்கு முடிவில்லை, இதுக்கு பின்னால ஒரு மேன்மை இருக்கிறது. இன்னைக்கு ஒரு போராட்டம் இருக்குதா, இது எனக்கு முடிவில்லை, இதுக்கு பிறகு ஒரு மேன்மை இருக்கிறது. இன்னைக்கு எனக்கு ஒரு நிந்தனை இருக்குதா, இது எனக்கு முடிவல்ல, இதுக்கு மேல ஒண்ணு இருக்குது, அடுத்த லெவல் ஒன்னு இருக்குது. அது ஏழாவது அறிவு தான் சொல்லும், ஏழாவது அறிவு தான் சொல்லும். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் நிறைய பேர் அப்படி இருந்திருக்கிறாங்க. தாவீதை பாத்தீங்கன்னா, படிக்க வேண்டாம், நான் சொல்லிட்டு சப்ஜெக்ட் மட்டும் சொல்லிட்டு முக்கியமானதை மட்டும் படிக்கலாம். அவன் வனாந்திரத்திலே போறான், அப்சலோம் அவனை துரத்துகிறான், அவனுடைய ஜீவனுக்கு அவன் பதிவு இருக்கிறான், அதனால பயந்து அவன் ஓடுகிறான். அப்ப பார்த்து சீமேயி ஒரு மனுஷன் வந்து என்ன செய்கிறான், அவன் சவுலுடைய சொந்தக்காரன், தாவீதை பார்த்து நிந்திக்கிறான், தூஷிக்கிறான், அவனை பார்த்து செத்தனாகி தொலைந்து போன்றான், கல்லை தூக்கி மண்ணை தூக்கி அவன் மேல வீசி அடிக்கிறான். ஆனா தாவீது என்ன சொல்லுவான், அவனோடு கூட இருக்க அபிசாயி சொல்லுவான், ஒரு வார்த்தை சொல்லும், அவன் தலையை நான் வாங்கி போடுறேன்னுவான். ஆனா தாவீது சொல்லுவான், இல்ல இல்ல வேண்டாம், இந்த ப்ராப்ளத்தை பார்த்து உடனே ஆக்ஷன் எடுக்க கூடாது, வேண்டாம், ஒருவேளை என் ஆண்டவர் என் நிந்தனையை பார்த்து எனக்கு இதற்கு ஏற்ற ரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவாரணும், அவன் அடுத்த லெவலில் திங்க் பண்ணுவான். அவன் கூட இருக்கிற அபிசாயி வந்து உடனே வெட்டலாம் கொல்லலாம்னு நினைப்பாங்க, ஆனா இவன் சொல்லுவான், அதுக்கு பிறகு ஒரு மேன்மை வரப்போகுது, செவன்த் சென்ஸ்ல பார்த்துட்டு இருப்பான். நிறைய விஷயம் கொடுக்கணும் இன்னைக்கு, நான் நிறைய எவ்வளவு இருக்குது, பட் உங்களுக்கு ரெண்டு சம்பவங்களை மட்டும் உங்களுக்கு நான் கொண்டு வரேன், ரெண்டே ரெண்டு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல போறேன், ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்தே உங்களுக்கு சொல்றேன், கவனிச்சுட்டே வாங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம், ஏழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம், நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 21,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள்.
போதும், இங்கே பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பல முறை கர்த்தரை விட்டு விலகி போகிறாங்க. அப்படி போகும்பொழுதெல்லாம் கர்த்தர் அவருடைய சத்துருக்களின் கையில் ஒப்புக் கொடுப்பார், மறுபடியும் அவர்களுக்கு கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். இந்த நியாயாதிபதிகள் புக்கு ஃபுல்லா படிச்சுன்னா இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் திருப்பி திருப்பி வரும். இந்த ஏழாம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான காரியம், ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா ஒரே சப்ஜெக்ட் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக ரொம்ப பாவம் செய்து கர்த்தரை விட்டு விலகி போயிருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களை 7 வருடங்கள் மீதியானியர்கள் என்கிறதான ஒரு ஜனங்கள் கையில் அவங்களை அடிமைகளாய் ஒப்புக் கொடுத்து வச்சிருந்தார். அந்த 7 வருடங்கள் பயங்கரமான டார்ச்சர் அவங்களுக்கு. இவங்க நல்ல விவசாயம் பண்ணி விளைய வச்சிருப்பாங்க, அந்த மீதியானிகள் வருவாங்க, கூட்டமா வருவாங்க, வந்து இவங்க எல்லாம் துரத்தி அடிச்சுட்டு இவங்க நல்லா வயல் எல்லாம் விளைஞ்சு அது வரைக்கும் கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்தி எல்லாம் பார்த்து எல்லாம் கஷ்டப்பட்டு மாச கணக்கில் உழைச்சி நல்லா ரெடி பண்ணிருக்கிறாங்க, அறுவடை செய்ய வேண்டிய நல்ல நேரம், அந்த நேரத்தில் திடீர்னு வருவாங்க, வந்து இவங்க எல்லாம் அடிச்சு விரட்டிட்டு எல்லாத்தையும் அறுத்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. மாச கணக்கில் அவங்க கஷ்டப்பட்ட பிரயாசம் ஒரு நிமிஷத்துல தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ச்சி கஷ்டப்பட்டு எல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து இவங்களை அடிச்சு விரட்டி கொண்டுட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இது மீதியானைகள் இவங்களை அவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க அந்த ஆறாம் அதிகாரத்தில் வீட்டில் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும். அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மீதியானையர்களுக்கு பயந்து மலைகளிலும் கெபிகளிலும் போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்கன்றது எவ்வளவு ஒரு பரிதாபம் பாருங்க. தேசத்தில் அவங்களால் நிம்மதியா இருக்க முடியல, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எந்த நேரத்தில் வெட்டி கொண்டுட்டு போயிடுவாங்க. பட்சபாதமே இல்லை, இருக்கிறவங்கள கொண்டுட்டு போயிடுவாங்க. ஆகையினாலே பயந்து தங்களுடைய உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, தங்க உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. இவர்கள் போய் மலைகளிலே கபிகளிலே போய் காட்டில் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க, ஆண்டவரே எங்களை ஏன் கைவிட்டீர்? கூப்பிடும் பொழுது கர்த்தர் கிதியோன் என்கிற ஒரு மனுஷன் அந்த ரைஸ் பண்றார். ஹோல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மீதியானியரை குறித்து ஒரு பயம் இருந்துச்சு, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால இவங்களுக்கு மீதியான பேச்ச கேட்டாலே எல்லாரும் நடுங்கிற அந்த லெவல்ல இவங்களுடைய மைண்ட் எல்லாம் அப்படி ஆகிப்போச்சு. 7 வருஷம் இப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த கிதியோன், இவனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னால சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், இவன் மீதியானிகளுக்கு பயந்து கொஞ்சம் அறுவடை செஞ்சிருக்கிறான். அதை வச்சு அவன் என்ன செய்யறான், கடற்கட வேகமா அதை அவன் அடித்து அதை தானியமா எடுத்துட்டு இருப்பான். அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய தூதரானவர் வந்து இறங்குவார். இதெல்லாம் 6 அதிகாரத்தில் இருக்குது, நான் முக்கியமானதை மட்டும் வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதரானவர், அதாவது இயேசு கிறிஸ்து நேரம் வந்து அவருக்கு முன்னால இறங்குவார். இறங்கி நின்று பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவன் திரும்பி கேட்பான், கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கே இந்த நிலைமை, மீதியானிகள் வந்து எங்களை இப்படி கொள்ளையிடுறாங்க, எங்களுக்கு ஏன் இந்த காரியம் நடக்குது? எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அதிசயங்களை செஞ்ச காலம் முடிஞ்சு போச்சு, கர்த்தர் எங்களோடு இல்லை அப்படின்னுமா? இல்லை, உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீதியான கையில் ரட்சிப்பதற்காக நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்வர். அவனை திடப்படுத்துவார். சரி, அவன் திடப்படுத்தின உடனே கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆவாம். அதன் பிறகு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துவார், நீர் யாருன்னு கேட்பான். அப்ப அவனுக்கு கர்த்தர் அந்த 7 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா லைன அவனுக்கு வெளிப்படுத்திட்டே வருவார். வெளிப்படுத்தி ஒரு பலியை வைக்க சொல்வார். அப்ப கர்த்தருடைய தூதரானவர் இயேசு கிறிஸ்து அந்த பலியை ஒரு குச்சியை வச்சு தொடுவார். தோட்டவுடன் கற்பாறையில் அப்படி நெருப்பு பற்றி எரியும். அப்பொழுது இவன் தான் கண்டது தெய்வம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். கர்த்தரே அவனுக்கு முன்னால் என்பதை அவன் கண்டு கொண்டான். இவ்வளவு நடந்த பிறகும் இப்ப நீ புறப்பட்டு போனவர், புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே அவன் இஸ்ரவேல் சகல ஜனங்களில் இருந்தும் யுத்தத்திற்கு ஆள் சேர்ப்பான். மிலிட்டரிக்கு ஆள் ரெக்ரூட் பண்றாங்க, வாங்க யுத்தத்துக்கு வாங்க சேர்ப்பான். எல்லாம் வந்துடுறாங்க. வந்த பிறகும் இவனுக்குள்ள ஒரு டவுட், இப்ப நீ போன்ற கர்த்தர், அப்போ இவனுக்கு ஒரு பயம் வருது. பயத்தோடு அவன் கேட்பான். 6 அதிகாரத்தில் 36 வசனத்துல பாத்தீங்கன்னா 2 சோதனை கேட்பான் பாருங்க. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால், இவ்வளவு சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு அவன் சொல்றான், நீ ரட்சிப்பது உண்மையானா? இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேல் என் கையினால் ரட்சிப்பேன் என்று சொல்லி அதனால் அறிவேன்றான். எப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் வைக்கிறான் பாருங்க கர்த்தருக்கு. ஆண்டவரே, ஒரு மயிருள்ள தோல், ஒரு ஆட்டு தோலை என்ன செய்வேன் நான், வெளியில போடுறேன் ராத்திரியில. அப்ப இரவு நேரத்தில் அந்த தோல் மாத்திரம் பனீர் பட்டு நனைஞ்சிருக்கணும், பூமி எல்லாம் ஃப்ரெஷ் அப்படி காஞ்சிருக்கணும். கர்த்தருக்கு எப்படி ஒரு டெஸ்ட் வைக்கிறான் பாரு. இவனுக்கு என்ன, நீ சொல்றதெல்லாம் நான் செய்யணுமா? கர்த்தர் கோபப்பட்டு விட்டுதானா நம்ம தப்பிச்சுக்கலாம்னு பாக்கிறான்னு நினைக்கிறேன். எப்படியாவது அவனுக்கு தப்பிக்கணும் தான் இருக்குது. அதனால இவன் இப்படி ஒரு டெஸ்ட் கேட்கறான். கர்த்தரும் பொறுமையா என்ன செய்யறாரு, அன்னைக்கு ராத்திரி வேளையில அந்த தோல் மாத்திரம் நனைஞ்சிருக்குது, காலையில எடுத்து பார்த்தா பூமி வெளியெல்லாம் காஞ்சிருக்கு, அந்த இடம் மட்டும் நனைஞ்சிருக்குது. எடுத்து புளியறான், ஒரு கிண்ண நிறைய தண்ணி உள்ள இருந்து வருது, அந்த தோல் இருந்து அவ்வளவு ஈரமா சொத சொத நனைஞ்சிருக்குது. இதோட விட்டுருக்கலாம் இல்லாம அடுத்த நாள் அடுத்த டெஸ்ட் கேட்பான். இன்னைக்கு மத்த இடம் நனைஞ்சிருக்கணும், இந்த தோல் மட்டும் காஞ்சிருக்கணும், அடுத்த நாள் திரும்பி தோலை போடுவான். பாருங்க, தப்பிக்கிறதுக்கு என்ன வழி பாக்குற பாருங்க. எப்படியாவது ஒரு இதுல கர்த்தர், சப்போஸ் கர்த்தர் கோவப்பட்டு அடையாளம் காட்ட மாட்டேன்ட்டாருன்னா, நான் கேட்ட நீ அடையாளம் காட்டல அதனால நான் போக மாட்டேன்ட்டுலாம் இல்ல, தப்பிக்கிற ஒரு வழி இருக்குது. ஆனா கர்த்தரும் பொறுமையா அந்த எனக்கு எப்படி கேட்கறதுக்கெல்லாம் இறங்கி இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பூமியெல்லாம் நனைஞ்சிருக்குது, தோல் மட்டும் காஞ்சிருக்குது. இப்ப இவனுக்கு ஒண்ணுமே வழியே இல்லை. சரி போ. உடனே இவன் அறிவிப்பு கொடுக்கறான், நிறைய பேர் வந்துட்டாங்க, ஒரு ஆட்டில் வரமாட்டாங்க நினைக்கிறேன். ஆனா பார்த்த பெருங்கூட்டம் வந்துருச்சு. வந்தவங்க பாத்தீங்கன்னா 32,000 பேர் வந்துட்டாங்க. 32,000 பேர் நாங்க யுத்தத்துக்கு மீதியானோட சண்டை போறதுக்கு நாங்க வரணும் வந்துட்டாங்க. ஆனா வந்தவங்க எவரு கூட தைரியம் கிடையாது, வந்து நிக்கிறாங்க. சரி கூப்பிட்டாச்சு போலன்னா பிரச்சனை சொல்லி வந்து நின்றுட்டாங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இத 32,000 பேரை வச்சுக்கிட்டு நீ சண்டைக்கு போய் ஜெயிச்சினா நான் சண்டை போட்டு ஜெயிச்சேன் நீ சொல்லிடுவேன், அது வேண்டாம். அதனால பயமும் தீரும் உள்ளவன் எவனோ அவனுக்கு ஒரு சான்ஸ் ஓடி போறதுக்கு, அவனுக்கு ஒரு சான்ஸ் ஓடிப்போ. அவனால் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் சொல்லிட்டு இருக்க, பயமும் திகிலும் உள்ளவனே விட அவன் ஓடிப்போ சொல்லிடு. உடனே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறான், யாருக்காவது பயம் இருக்குதா திகில் இருக்குதா போயிடுங்கண்ணா. இந்த அறிவிப்புக்கு தான் எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. விட்டாங்க ஓட்டம், 32,000 பேர், 22,000 பேர் எடுத்தாங்க ஓட்டம், ஓடியே போயிட்டாங்க. அப்பாடா எந்த ஆக்ஷன் இல்லாம நம்மள ரிலீஸ் பண்ணிட்டாங்களேன்ட்டு 22,000 பேர் ஓட்டம் பிடிச்சாங்க. இவனுக்கு பகீர்னாச்சு, தப்பிச்ச படுத்துன்னு ஓடிட்டாங்க. இவனுக்கு ஓட முடியாது, ஏன்னா இவன் தலைவனா போயிட்டான். இவனுக்கு ஓட முடியாது, இவனுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ஓடுறதுக்கு ஆப்ஷன் இவனுக்கு மட்டும் கிடையாது, மீதி எல்லாருக்கும் அந்த ஆப்ஷன் இருக்கு. இவனுக்கு மட்டும் ஆப்ஷன் கிடையாது, இவனுக்கு வேற வழி இல்லை. நிக்கிறான் இப்ப பார்த்தாக்க 10,000 பேர் நிக்கிறாங்க மீதி. கத்தர் விடுவாராம் இவனுக்கு பக்க பக்கம் நட, 32,000 பேரை கத்தர் கடைசியில், 22,000 பேரை கத்தர் கடிச்சு கட்டிட்டாரே, 10,000 தான் நிக்குது. இவனுக்கோ வேதனை, பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப கத்தர் சொல்றாரு, இந்த 10,000 ஜாஸ்தி பண்ணிட்டாரு, இந்த 10,000 ஜாஸ்தி. ஏன்னா இந்த 10,000 வச்சு நான் ஜெயிச்சேன் நீ சொல்லிடுவேன். இதுல இருந்து செகண்ட் டெஸ்ட் என்ன, எல்லாரையும் தாகத்தோடு இருக்க வச்சு ஒரு குளத்தை ஆத்துக்கிட்ட கொண்டு போ, அங்க தண்ணீர் குடிக்கும் பொழுது அவங்களை நான் டெஸ்ட் பண்ணுவேன். ரெண்டு விதமான டெஸ்ட், நீ இதுல இருந்து பிரிக்கும் நாட்களை எல்லாரும் தாகத்தோடு இருக்க அத்தனை தண்ணி குடிப்பான். அங்க போன உடனே முடங்கால் படியிட்டு அப்படியே குனிஞ்சு அப்படியே அள்ளி அள்ளி வாயில ஊத்திக்கிறானே, அவனை தனியா வச்சிரு. நின்றுட்டு அப்படி கையில் அப்படி எடுத்து குனியாமடி நின்றுட்டு அப்படி எடுத்து அப்படி குடிக்கிறான் பாரு, அவனை ஒரு பக்கம் பிரிச்சுரு. அப்படியே முழங்கால் படிட்டு அப்படி அள்ளி அள்ளி வாயில ஊத்திக்கிறான், அவனை ஒரு பக்கம் பிரிச்சுரு. அப்போ பாக்குறாங்க 10,000 பேர்ல 300 பேர் மாத்திரம்தான் நின்றுட்டு அப்படி அள்ளி குடிச்சாங்க. 9,700 பேர் அப்படியே முழங்கால் படிட்டு இருக்கிற தாகம், அவ்வளவு தாகம் குனிஞ்சு அள்ளி அள்ளி வாயில ஊத்திக்கிட்டாங்க. என்ன கர்த்தர் சொல்ல போறோரோ அப்படின்னு நினைச்சிட்டுறான். கர்த்தர் சொன்னாரு, நின்னு குடிச்ச 300 பேரை மட்டும் விட்டு மற்றபடி அவங்களை மட்டும் வச்சுக்கோ, மீதி ஆளை எல்லாத்தையும் அனுப்பிட்டு. இப்ப நினைச்சிருப்பான், அடப்பாம அதை செலக்ட் பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இல்லையா. கர்த்தர் கடைசியில் இதை போய் செலக்ட் பண்ணிட்டாரு. 9,700 பேர் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. இதுலையும் தப்பிச்சு போறதுக்கு இவனுக்கு சான்ஸ் இல்லை. 300 பேர், இந்த 300 பேரை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? மீதியானியர்கள் மகாபலசாலிகள் 300 பேரை வச்சு என்ன செய்ய முடியும்? இப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த 300 பேரை வச்சு நீ யுத்தத்துக்கு போ. இப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் பாருங்க, அவங்கள்ட்ட ஒரு பிராமிஸ் நல்லா கொடுப்பாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவனுடைய காரியத்தை பார்க்கும்போது. எவ்வளவு தூரம் கர்த்தர் பேசுறாரு, மீதியானியர் உன் கையில் ஒப்பு கொடுப்பு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? 6 அதிகாரத்தில் சொல்லிட்டார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை அனுப்புகிறவரை நான் அல்லவானாரு. மீதியானே ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானே முறியடிப்பேன்னு சொன்னாரு. இவ்வளவு பிராமிஸ் அவனுக்கு கொடுத்தார் 6 அதிகாரத்துல. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, 7 அதிகாரத்துல 9வது வசனத்துல வாசிக்கலாம்.
அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்.
அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் பாருங்க, 7th sense பேசுறாரு பாருங்க. கர்த்தர் பேசுறது என்னைக்குமே 7th sense இருப்பாரு. ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னா அது 6th sense நடக்க போகுது. ஆண்டவர் பேசுறது எல்லாமே 7th sense தான். அப்ப அவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்? 7th sense தான் இருக்கணும். ஒப்பு கொடுத்தேன் அப்படின்ட்டாரு, முடிச்சுட்டேன்ட்டாரு. இன்னும் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டேன்ட்டாரு. அதான் அந்த சென்ஸ்ல பேசுறாரு. ஒப்பு கொடுத்தேன் சொல்லிட்ட பிறகு பாருங்க, இவன் ரெடி பண்ற அடுத்த வசனம் வாசிப்போம்.
போக
பயப்பட்டாயானால்
முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் இடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையின் இடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள்.
எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த வார்த்தை பார்க்கும்போது பாருங்க. அதை ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுப்பேன் இல்ல, ஒப்பு கொடுத்தாச்சு சொல்லிட்டு இவன் மைண்ட் செட் அவருக்கு தெரியும். ஒரு வார்த்தை போற, போக பயப்படுவாய்ப்பட்டாயானால் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் சொல்லிட்டு ஆனாலும் நீ போறது உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா முதல்ல நீயும் உன்னுடைய வேலைக்காரனாகி பூராவும் அவங்க பாளையத்தில் போய் அங்க என்ன நடக்குதுன்னு முதல்ல போய் பார்த்துட்டு வாங்கன்ற. இவன் என்ன செஞ்சிருக்கணும்? செவன்த் சென்ஸ் உனக்கு இருந்துச்சு என்ன செஞ்சிருப்பான், ஆண்டவர் எனக்கு பயம் இல்லை, நீங்க சொல்லிட்டீங்கல்ல அது போதும், நான் இதுக்கு போய் போய் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஆண்டவர் சொல்லி இருக்கணும். ஆனா இவன் என்ன செஞ்சானா போயிட்டானா, அப்படின்னு என்ன இருக்குது இவனுக்குள்ள பயம் இருக்குது. பயம் இருந்துச்சுன்னா போனாரு போயிட்டான் அப்படின்னு இவனுக்குள்ள பயம் இருக்குது. கிதியோனுக்குள்ள பயம் இருக்குது. இவனோடு கர்த்தர் எவ்வளவு பேசுறாரு, பராக்கிரமசாலின்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்றாரு, ஒரு மனுஷன் முறியடிக்கிறத போல முறியடிப்பேன்னாரு, உன்னை நான் தான் அனுப்புகிறேங்கிறாரு, இது முனி மீதியான உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேங்கிறாரு. இத்தனை சொல்லியும் செவன்த் சென்ஸ் இவனுக்கு ஆபரேட் ஆக மாட்டேங்குது. ஏன் தெரியுமா, ஒரு மனுஷனுக்குள் பயம் இருக்கிற வரையிலும் செவன்த் சென்ஸ் ஆபரேட் ஆகாது. புரியுதா உங்களுக்கு, சூழ்நிலைகளை குறித்த ஒரு பயம் மற்றும் பிரச்சனைகளை குறித்த ஒரு பயம், ஒரு அவிசுவாசம் இருக்கிற வரைக்கும் செவன்த் சென்ஸ் ஆபரேட் ஆகாது. எவ்வளவுதான் கர்த்தரங்களோடு கூட சபையில பேசினாலும் சரி, எவ்வளவுதான் வேத வசனத்தோடு கர்த்தரங்களோடு கூட பேசினாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே இந்த பயமும் திகிலும் விசுவாசம் இல்லாத ஒரு அவிசுவாச சிந்தனை இருக்கிற வரைக்கும் செவன்த் சென்ஸ் ஆபரேட் ஆகாது. ஆபரேட் ஆகல இவனுக்கு. அப்ப அது எப்ப ஆபரேட் ஆகுது பாருங்க, தொடர்ந்து படிப்போம்.
அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை,
கணக்கில்லை.
கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது,
கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது.
கிதியோன் வந்தபொழுது ஒருவன் மற்றவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், கட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது,
அது
கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழ தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான்.
அதுக்கு விளக்கம் பாருங்க அடுத்த வசனம்.
அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் அவன் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான்.
இப்ப அவங்க போய் இருக்கிறாங்க, ஒரு கூடாரத்துக்கு பக்கத்துல மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த மீதியானியர்களும் சகல கிழக்கத்தை புத்திரும் மூணு ராணுவம் அந்த இடத்துல வந்திருக்கு, கூட்டம் வந்திருக்கிறாங்க. கடற்கரை மணலை போல அந்த இடத்துல நிறைஞ்சிருந்தாங்களா, அவங்களுடைய ஒட்டங்களுக்கு கணக்கே இல்லையா, அவ்வளவு பெரிய ஆர்மி வந்திருக்குது. இவங்க கையில இருந்தது 300 பேர். அப்போ போய் ஒரு கூடாரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க ராத்திரி நேரம். அந்த கூடாரத்துக்குள்ள ஒருத்தருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, ஏன்னா அவனுக்கு கனவு வந்து அவனை படாத பாடுபடுது, அவனுக்கு தூக்கம் வரல. அவனுக்கு தூக்கம் வரதோட என்ன செய்ய, அவன் கூட கூட தூங்க விட மாட்டேங்கிறாங்க. ரே ரே ரே, நேற்று ஒரு கனவு கண்டதான், நேற்று ஒரு கனவு கண்டு ஒரு பெரிய சுடப்பட்ட வார்கோதுமை அப்பம், வார்கோதுமை சப்பாத்தி, இது சின்ன சப்பாத்தி இல்ல, பெரிய பிரம்மாண்டமான ஒரு சப்பாத்தி உருண்டு வருது. இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து உருண்டு வந்து நம்முடைய மீதியாருடைய பாளையத்துக்குள்ள வந்து நம்முடைய கூடாரத்துல வந்து அது இடிச்சுது, இடிச்சு நம்முடைய கூடாரம் எல்லாம் தரமட்டமா போச்சு. இத கேட்ட உடனே இவனுக்கு அர்த்தநாசம், இவனுக்கு விளக்கத்தை சொல்ல தெரியல, இவன் வெறும் சொப்பனத்தை மட்டும் சொல்றான், விளக்கம் புரியல. ஆனால் அடுத்தவன் டக்குன்னு விளக்கம் கொடுக்கிறான், இது வேற ஒண்ணு இல்லப்பா, இசைவேல் நல்லா தெரியுது, நம்ம கூடாது கரெக்டா தெரியுது, அது வந்து நம்மளை இடிச்சு நம்மளை கேடு தள்ளி இடிச்சுன்னு போட்டுருக்கு சொல்ற, கண்டிப்பா நம்ம அவ்வளவுதான், இஸ்ரேல் ஜனங்கள் கிதியோன் மூலமாக வருகிறவர்கள் நம்மை இடிச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது அவங்க வாயிலிருந்து வருகிறதான சொப்பனமும் விளக்கம். இத கேட்ட உடனே கிதியோனுக்குள் அவங்க வாயிலேயே அவங்க தோல்வியை ஒத்துக்கிறாங்க, பேசுறாங்க, அவங்களே தோல்வியை ஒத்துக்கிற பேச கர்த்தர் வைக்கிறார். பேச வச்சு அதை கேட்ட உடனே தான் கிதியோனுக்கு முதல் முதலாக தைரியம் வருது. இதுவரைக்கும் அவனுக்கு தைரியமே கிடையாது, 300 பேர் வச்சு என்ன பண்றது, முதல் முதலா தைரியம் வருது. என்ன செய்யலாம் என்று நினைக்கும் பொழுது நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல பைபிள்ல வந்து எல்லாமே ரொம்ப விவரமா சொல்லப்படல, நிறைய ஷார்ட் நோட்ஸ் தான் பைபிள்ல. அவன் 300 பேரை வைத்துக் கொண்டு ஒரு காரியத்தை ரெடி பண்றான். வாசிங்க 16வது வசனத்துல வாசிங்க, இதுதான் வேடிக்கையா இருக்கும்.
அந்த 300 பேரை மூன்று படையாக வகுத்து,
300 பேரை 100 பேரா மூணு படையாய் வகுத்து,
அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும்,
அந்த 300 பேர் கையிலையும்
ஒரு எக்காலத்தையும்,
ஒரு எக்காலம்
வெறும் பானையையும்,
இரண்டாவது ஒரு மண்ணுச்சட்டி மண்ணு பானை,
அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து,
மூணாவது அந்த பானைக்குள்ள ஒரு தீவட்டியை கொடுத்து,
அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள்.
இது என்ன வேடிக்கையா இருக்குது? இருக்கிறது 300 பேர். 300 பேரை வச்சுட்டு இப்ப யுத்தத்துக்கு போற ஒன்னு பட்டயத்தை ஈட்டியதான் ரெடி பண்ணிருக்கணும். ஆனா இவன் ரெடி பண்ணது பத்தி மண்ணு சட்டி இல்ல, முன்னூறு மண்ணு சட்டி வாங்கலாம். 300 மண்ணு சட்டி வாங்கி 300 தீவட்டி ரெடி பண்ணலாம். 300 பேருக்கு எக்காலத்தை ரெடி பண்ணலாம். இது எப்படி இவனுக்கு வந்துச்சு, இந்த மாதிரி ஐடியாலாம் வந்துச்சு? இல்ல, யுத்தத்துக்கு போறவன்னா என்ன செஞ்சிருக்கோம், பட்டயத்தை ஈட்டி ரெடி பண்ணிருக்கணும், அல்லது அந்த சொப்பனத்தை கண்டேன் வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த காரியம் மேல அவனுக்கு வந்த இந்த பிளான் இவனுக்கு எங்கிருந்து வந்துச்சு? இந்த மண்ணுச்சட்டி பிளான் இவனுக்கு எங்கிருந்து வந்துச்சு? இதுதான் கர்த்தர் கொடுக்கிற 7th சென்ஸ் இருந்து வர விஷயம். புரியுதா? யுத்தத்துக்கு போறவன் மண்ணுச்சட்டி தூக்கிட்டு போனா அது எவ்வளவு ஒரு பைத்தியகாரத்தனம். யுத்தத்துக்கு போகிறவன் ஒரு வெறும் தீவெட்டி தூக்கிட்டு போறது எவ்வளவு ஒரு மூடத்தனம். யுத்தத்துக்கு போகிற வெறும் ஒரு எக்காலத்தை தூக்கிட்டு போறது எவ்வளவு ஒரு மதியீனமான விஷயம். இவங்க கையில வச்சிருந்தது எல்லாமே ஒரு ஆறு அறிவுள்ள மனுஷனுக்கு அதை பார்த்தால் முட்டாள்தனமான செய்கை. மண்ணு சட்டியும் ஒரு தீவட்டியும் ஒரு எக்காலத்தையும் யுத்தத்துக்கு தூக்கிட்டு போவாங்க. இதை வச்சு என்ன பண்றது? எதிராளி துரத்துல ஓடக்கூட முடியாது. தூக்கிட்டு கை ஃப்ரீயா கூட, கைகள் ஃப்ரீயா கூட ஓடலாம், தப்பிச்சாத ஓடலாம். இதை வச்சு தப்பிச்சு கூட ஓட முடியாது. இந்த மாதிரி கொடுத்து 300 பேர் கையில் கையில கொடுத்தா நினைச்சிருப்பாங்க அது 300 பேரும் என்னடா அது, நம்ம சும்மா விட்டுதா கூட தப்பிச்சு அதை ஓடியாது போ, ஜீவன் தப்பிச்சிருக்கலாம். கடைசியில் கையில சட்டியும் பானை இதெல்லாம் கொடுத்துட்டாரு இவரு. இதை வச்சுட்டு நம்ம தப்பிச்சு கூட ஓட முடியாது. துரத்திட்டு வந்தா கூட நம்ம அடி சாக வேண்டியதான் போல இருக்குது. நம்ம 300 பேரும் பயந்துருப்பாங்க. ஆனால் கர்த்தர் இந்த காரியத்தை கிதியோருக்கு சொல்லியிருப்பார். நீ யுத்தத்துக்கு போற, மண்ணு சட்டி ரெடி பண்ணிக்கோ, தீவட்டி ரெடி பண்ணிக்கோ, எக்காலத்தை ரெடி பண்ணிக்கோ, எல்லாரும் கையிலையும் கொடுத்துரும். கொடுத்துட்டு கிதியோன் சொல்றான், மூணு படைகளா 800 பிரிச்சுட்டு நான் என்ன செய்யறனோ அதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்க. என்ன செஞ்சா பாருங்க, 19th வசனத்திலிருந்து 18th வசனத்திலிருந்து,
நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும்
எக்காலம் ஊதும் போது
நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி
கர்த்தருடைய பட்டயம்
கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி
தங்கள் கையில் இருக்கிற பானைகளை உடைத்தார்கள்.
மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம்
கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு
பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு
ஓடி போனார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நடக்குது. இப்ப ஒரு பானை வச்சிருக்கான், தீவட்டி அதுக்குள்ள வச்சிருக்கான், இந்த கையில எக்காலத்தை வச்சிருக்கான். கிதியோனுக்கு இந்த ஐடியாவே கர்த்தர் கொடுத்தார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன செய்யணும், இதை வச்சு எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி கொடுத்துட்டாரு. அதை அவன் சொல்றான், நான் என்ன செய்யணும் அப்படியே காப்பி பண்ணுங்க. சரி, ஓகே. இப்ப கிதியோன் தன்னோடு இருக்கிற 100 பேருக்கு ஃபர்ஸ்ட் சொன்னான், இந்த ட்ரூப்புக்கு எல்லாரும் சேர்ந்து ஒருமிக்க எக்காலத்தை ஊதுங்க ஃபர்ஸ்ட். அடுத்து கையில வச்சிருக்கிற பானை போட்டு டமால்னு போட்டு உடைங்க. அடுத்தது நீங்க வச்சிருக்கிற தீவட்டி தூக்கி ஒரு கையில தூக்கி பிடிச்சுக்குங்க. யுத்தத்துக்கு போற அழகு பாருங்க. இதுதான் செய்யுங்க. 100 பேர் இதை செஞ்சாங்க. இவ கூட இருக்கிற ஃபர்ஸ்ட் 100 பேர் இதை செஞ்சாங்க. அதை பார்த்து மற்ற 200 பேர் அடுத்த ரெண்டு குரூப் அவங்களும் பார்த்தாங்க. அவங்களும் சேர்ந்து எக்கானு ஊதுனாங்க. பானையை போட்டு டமால் எல்லாம் டம டமட்டு 300 பானை போட்டு உடைச்சாங்க. தீவட்டி தூக்கி பிடிச்சாங்க. என்ன நடந்துச்சா, கடற்கரை அளவு மணலை போல வந்திருந்த அந்த லட்சக்கணக்கில் வந்திருந்ததான அந்த வீரர்கள் எல்லாரும் தலதறிக்கு ஓடிய போயிட்டாங்களாம். பானை போட்டு உடைச்சதுக்கே இப்படி ஓடுறானுங்க, யோசிச்சு பாக்கணும். பானையை போட்டு உடைச்சா ஏன் இந்த அவ்வளோ ராணுவ வீரர்கள் இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுட்டு ஓடிய போயிட்டாங்க? ஜீவன் தப்பு இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க பானையை போட்டு உடைச்சிட்டு கர்த்தருடைய பட்டையும் கிரியோனுடைய பட்டையும் சொல்லிக்கிற சத்தம் போட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் சென்ஸ்ல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முட்டாள்தனமான செய்கை. யுத்தத்துல போய் பானையை போட்டு உடைக்கிறதும் எக்காலத்து ஊதுறதும் தீவட்டி தூக்கி பிடிக்கிறதும் முட்டாள்தனமான காரியம். ஆறாம் அறிவுள்ள மனுஷனுக்கு இது முட்டாள்தனமானது. ஆனா கர்த்தர் தன்னுடைய செவன்த் சென்ஸ்ல பேசினார். இந்த சென்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? இன்னைக்கு உனக்கு விரோதமாய் யுத்தம் வருகிறது. பிசாசானவன் உனக்கு விரோதமாய் கடற்கரை மணலை போல திரளாய் வந்து நிற்கிறான். ஆனா நீயோ 300 பேரோட நிக்கிற. அவனுடைய பலத்தை பார்க்கும் பொழுது, அவனுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது நீ ஒண்ணுமே இல்லாத போல இருக்கு, உனக்கு பயமா இருக்குது. அவன் வருகிற வேகத்தை பார்க்கும் பொழுது, அவனுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது உனக்கு திகிரா இருக்குது. ஆனால் நீ பயப்படாத. நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? செவன்த் சென்ஸ்ல செயல்படு. என்ன செய்ய? மண்பானையை வச்சுக்கோ, தீவெட்டி எடுத்துக்கோ, எக்காலத்தை எடுத்துக்கோ, மண்பாண்டியத்தை விட தீவட்டியை தூக்கிப்பிடி, எக்காலத்தை ஊது, ஓடி போயிடுவாங்க. உனக்கு விரோதமாய் வந்த சேனையெல்லாம் ஓடி போயிடுன்ட்டாரு. எப்படி நடந்துச்சு இது? செவன்த் சென்ஸ் என்ன சொல்றது தெரியுமா? இந்த மண்பானை இது எதை குறிக்கிறது? நம்முடைய சரீரம், அதில் இருக்கிற சிக்ஸ்த் சென்ஸ், மண்ணினால் செய்யப்பட்ட மூளை. நம்ம மூளை என்னது சொல்லுங்க? மூளை என்னது? மண்ணு. நம்ம மூளை என்னது? மண். தேவன் மனுஷனை மண்ணால் உண்டாக்கினார். இந்த மண்பாண்டம் என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய முழு சரீரத்தை குறிக்கிறது. எஸ்பெஷலி மெயினா சொல்ல போனா நம்முடைய மூளையை குறிக்கிறது. உன் மூளை அறிவையும் உன்னுடைய சொந்த பிரயாசத்தையும் உன்னுடைய டேலண்ட்ஸ் உன்னுடைய கால்குலேஷன் எல்லாத்தையும் போட்டு டமல்னு உடைங்கிறார். உன் திறமை, உன் ஞானம், உன்னுடைய அறிவு, உன்னுடைய செயல்பாடு, உன்னுடைய டெக்னிக் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உட முதல் அப்படிங்கிறார். நீ பிசாசு கிட்ட போய் நிக்கிற, அவனுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு முதல்ல உன்னுடைய சுய புத்தியை, உன்னுடைய திறமை, ஞானம், சாதுரியம் எல்லாத்தையும் முதல்ல உடைச்சிட, உடைச்சிட்டு தீவெட்டியை தூக்கி பிடி. தீவெட்டி என்பது என்ன? எரிகிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரகாசப்படுத்து. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை லைவாவை அந்த தீவெட்டி அணையக்கூடாது, எரியணும். அடுத்த பக்கம் எக்காலம், இது எதை குறிக்கிறது? கர்த்தரை துதிக்கிற துதியை குறிக்கிறது. நீ சத்துருவை கண்டு பயப்படாத. பயங்கர சேனை உனக்கு விரோதமா இருக்கலாம், உனக்கு விரோதமாய் போராட்டம் இருக்கலாம், பாவத்தை கொண்டு வரலாம், பிரச்சனையை கொண்டு வரலாம், போராட்டத்தை கொண்டு வரலாம். பயப்படாத, திகைக்காத, கலங்காத, சூழ்நிலைகளை கண்டு கலங்காத, ஓடி போகாத. நீ செய்ய வேண்டியது முதல்ல நீ மண் பாண்டத்தை உடைக்கணும். உன் சுய புத்தி, ஞானம், திறமை, அறிவு எல்லாத்தையும் உடைச்சு தள்ளு. அதை உடைச்சு போட்டுட்டு எக்காலத்தை ஊது. என்னை மகிமைப்படுத்து. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை லைவாக்கு. ஒன்னும் உனக்கு முன்னால் நிற்காது, ஓடி போயிடுங்கிற. ஆமென். ஓடி போயிடுங்க. ஒன்னும் உனக்கு முன்னால் நிற்காது, ஓடி போயிடு. சீக்ரெட் இன்னைக்கு நான் சொன்னது ஒரு துளி. இன்னைக்கு நான் கொடுத்த செவன்த் சென்ஸுக்கு இப்ப நான் கொடுத்தது ஒரு டிராப். ரெண்டு சொல்லலாம் நினைச்சேன், டைம் ஆயிடுச்சு, உன்னோட முடிக்கிறேன். கர்த்தர் சுத்தமான வருகிற வாரத்தில் வேணா கமிங் வீக்ஸ்ல நான் அதை சொல்றேன். என்ன அவ்வளவு விஷயம் இருக்குது பைபிள்ல. அப்ப இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஆறாம் அறிவு உள்ள மனுஷனுக்கு இது எல்லாமே மூடத்தனமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஏழாம் அறிவு இடத்துல வெளிப்படுத்துறாரு. அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஏழாம் அறிவு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உன் சுய புத்தியை உடைச்சிரு, சுய ஞானத்தை உடைச்சிரு. கர்த்தருக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை லைவாவை நல்லா ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஒரு சத்துரு உனக்கு முன்னால் நிக்காதுங்கிறார் கர்த்தர். ஆமென். உனக்கு முன்னால் வந்து நிக்கிற எந்த சத்துருவும் ஓடியே போகின்றார். பாருங்க எப்படி ஓடி, அதுக்கு பிறகு நடக்குது பாருங்க. 27-28 சேர்த்து வாசிக்கலாம்.
300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில்,
சாரி, இல்ல 21-22,
பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சிதா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மேகுலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று.
எல்லாம் ஓடி ஒளிச்சிட்டாங்க, ஓடிட்டாங்க. இவ தொடர்ந்து போய் அவங்களை வெட்டி அவங்களை வீழ்த்துறாங்க. இவ செஞ்சதெல்லாம் சாதாரண விஷயம். செவன்த் சென்ஸ் கர்த்தர் அவங்களை யூஸ் பண்ண வச்சாரு, அங்க காரியம் வெற்றியா முடிச்சது. பழைய ஏற்பாட்டில் அது நிழலாட்டமாயிருக்குது, புதிய ஏற்பாட்டு நமக்கு அதை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுற. அதனால தேவ பிள்ளைகள் எந்த பிரச்சனை கண்டும் போராட்டத்தை கண்டும் பயப்படாதீங்க. சத்ரு உங்களுக்கு விரோதமாக எழுவி நிற்கிறானா பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு, பானையை உடையுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய தீவட்டியை எடுத்து தூக்கி பிடிங்க. எக்காலத்தை ஓதி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாம் ஓடியே போயிடும். தேடியும் காணாதபடிக்கு எல்லாம் ஓடிப்போம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஜெபிக்கலாம். Thank you, Jesus. ஸ்தோத்திரம். ஏழாம் அறிவு. தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு கர்த்தர் ஏழாம் அறிவை கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை படைத்த பொழுது அவனை ஏழு அறிவுள்ளவனாய்தான் படைச்சார். அதான் பரிபூரணம். பரிபூரணமாய் கர்த்தர் படைச்சார், அவனை குறையே வைக்கல. ஏழாம் அறிவோடு படைச்சார். ஆனால் அவன் பாவம் செய்த பொழுது அந்த ஏழாம் அறிவு மனுஷனை விட்டு போய்விட்டது. மனிதன் ஆறு அறிவுள்ளவனாய் மாறிப்போனான். மிருகங்கள் ஐந்து அறிவுகளாய் இருக்கிறது, மனுஷன் ஆறு அறிவுள்ளவனாய் மாறிப்போனான். ஆனால் நாம் மீண்டும் ரட்சிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, ஆதாம் இழந்த அந்த ஏழாவது அறிவு நமக்கு கொடுக்கப்படுகிறது, நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் பவுல் சபைக்காக ஜெபிக்கிறார், கர்த்தரை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். அந்த செவன்த் சென்ஸ்ல நீங்க விருத்தி அடையணும்னு ஜெபிக்கிறார். சபைக்கு இது தேவை. சபையானது இந்த ஏழாவது அறிவில் விருத்தி அடையணும். அதுக்காக தான் கர்த்தர் நீங்க இந்த செய்தி உங்களுக்கு கொடுத்தார். இந்த ஏழாவது அறிவின் ஒன்று இருக்குது, அதுல நீங்க விருத்தி அடையணும். உங்களுக்கு பயமும் திகிலும் கலக்கமும் குழப்பமும் இருக்கும் பொழுது ஏழாவது அறிவு ஒர்க் ஆகாது, அது ஆக்டிவேட் ஆகாது. ரட்சிக்கப்படும் பொழுது அது ஆக்டிவேட் ஆகிறது, ஆனால் உங்களுக்கு பயமும் திகிலும் இருந்தால் அது ஃபங்க்ஷன் ஆகாது. கர்த்தர் இந்த நேரத்திலும் கிதியோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனோடு கர்த்தர் எவ்வளவு பேசினார், ஆனால் அவனுக்கு அந்த பயமும் திகிலும் இருக்கிற வரைக்கும் அந்த செவன்த் சென்ஸ் அவனுடைய லைஃப்ல வெளியில வரவே இல்லை. ஆனால் எப்பொழுது அந்த சொப்பனத்தை கண்டு அவன் பயத்திலிருந்து வெளியே வந்தானோ, அந்த நேரத்திலே கர்த்தர் அவனுக்கு அந்த செவன்த் சென்ஸ் அவனுக்கு ஆபரேட் பண்ண வச்சார். அவனுக்கு சொன்னார், இதை நீ செய். ஆறு அறிவுள்ள மனுஷனுக்கு இது ஒரு சென்ஸ்லெஸ்ஸா இருக்கும், ஆனா இதுதான் சென்சிபிளான விஷயம். இதை செய், இதை செய். மண்பானையை வாங்கிக்கோ, தீவெட்டியை ரெடி பண்ணிக்கோ, எக்காலத்தை எடுத்துக்கோ, 300 பேர் கையிலையும் கொடு, உட தீவெட்டியை தூக்கி பிடி, எக்காலத்தை ஊது, அப்புறம் பார் நடக்கிறது. இதுதான் ஏழாவது அறிவு சொல்லுகிற காரியம். ஆண்டவர் என்னைக்குமே செவன்த் சென்ஸ்ல தான் மூவ் ஆயிட்டு இருப்பாரு. உங்களுக்கு அந்த செவன்த் சென்ஸ் ஆக்டிவேட் ஆயிருந்தாதான் அவர் உங்களோடு கான்டாக்ட் பண்ண முடியும். அவர் உங்களோடு கூட தொடர்பு வைத்து உங்களோடு பேசி நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். இல்லாவிட்டால் ஆறு அறிவோடு சந்தோஷத்தை கண்டா சந்தோஷம், பிரச்சனை கண்டா துக்கம், அது வந்துடும். இல்ல இல்ல இல்ல, அது ஆறு அறிவுள்ள மனுஷன். ஏழாம் அறிவு படைத்த தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. உலகத்து மனுஷரை போலவே நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும். பிரச்சனை வரும் பொழுதுதான் நீங்க பானையை உடைக்கணும். சத்திருக்கிறவங்களுக்கு முன்னால வந்து நிற்கும் பொழுதுதான் உங்கள் சுய புத்தியை உடைக்கணும். சுய புத்தியோடு செயல்பட்டு சத்துருவை நீங்க சந்திக்க நினைச்சீங்கன்னா அங்க தோல்வியை சந்திப்பீர்கள். என்னைக்கெல்லாம் சத்துரு உங்களுக்கு விரோதமாய் வந்து நிற்கிறதோ சுய புத்தியை உடைங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்துங்க, எக்காலத்தை ஊதி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, துதியுங்க. அப்புறம் பாருங்க சத்துரு ஒன்னு எறும்புகளுக்கு கூட நிக்கிதான் பாருங்க, ஒன்னும் நிக்காது. இதுதான் ஏழாம் அறிவு நமக்கு கற்பிக்கிற பாடம். இதுதான் நமக்கு கத்த நமக்கு யுத்தத்துக்கு சொல்லிக் கொடுக்கிற ரகசியம். இதுதான் நீ சத்ருவோடு நீ பட்டயத்தை வச்சுட்டு போய் சண்டை போட்டு இருக்காத, உன் சுய புத்தியை வச்சுட்டு நீ உன் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி நீ ஒண்ணும் பண்ணாத. பானையோட ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்து, என்னை மகிமைப்படுத்து, எல்லாம் தானா நடக்கின்றார் கர்த்தர். இதுதான் ரகசியம், இதுதான் செவன்த் சென்ஸ். தேவ பிள்ளையே, எவ்வளவு ரகசியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க ஆறு அறிவுள்ளவர்கள் அல்ல, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் ஆறு அறிவுள்ளவர்கள் அல்ல, நீங்கள் ஏழு அறிவுள்ளவர்கள். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க ஏழாம் அறிவை தந்ததற்காக சோத்திரம், எனக்கு செவன்த் சென்ஸ் நீங்க கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு ஆறு அறிவு இல்ல, எனக்கு ஏழு அறிவை கொடுத்திருக்கிறீங்க, உண்மை அறிகிற அறிவை கொடுத்திருக்கிறீங்க. அந்த அறிவின் மூலமா எனக்கு சகல ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தி என்னை எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவீங்க. இந்த ஏழாம் அறிவு தான் என்னை வெற்றி சிறக்க பண்ணும். ஆறாம் அறிவு என்னைக்குமே தோல்வியில தான் முடியும். இந்த ஏழாவது அறிவு தான் என்னை தேவனோடு நடக்க பண்ணும். இந்த ஏழாவது அறிவு தான் தேவ பிரசன்னத்தை என் வாழ்க்கையில கொண்டு வரும். இந்த ஏழாவது அறிவு தான் தேவனை குறித்த அறிவை எனக்கு கொடுத்து தேவனோடு நடக்கும்படி எனக்கு உதவி செய்யும். இந்த ஏழாம் அறிவு தான் என்னை எந்த சத்துருக்களை கண்டாலும் வெற்றி சிறக்கும்படிக்கு என்னை தைரியமாய் நடக்க பண்ணும். ஹல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவர். எங்களுக்கு கொடுத்திருக்கிற உண்மை குறித்த அறிவுக்காக சோத்திரம். உண்மை அறிகிற அறிவினால் எங்களை நிரப்பி இருப்பதற்காய் சோத்திரம். சபை முழுவதும் உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருப்பதாக அப்பா. சபை முழுவதும் ஒவ்வொருவருக்கும் இந்த ஏழாவது அறிவு நிறைவாய் காணப்படுவதாக சோத்திரம் அப்பா. எந்த பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு தடுமாறாமல் இந்த ஏழாம் அறிவிலே நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்ய சோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்திரம். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. சபை எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறதா இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.